கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
33 அத்தியாயம். கண்டோம் இளவரசரை. தஞ்சை அரண்மனையின் அந்தப்புறம் கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது. அந்த உயரமான தூண்களும் கூடங்களும் ஹோ என்று காணப்பட்டன. இங்கும் அங்கும் ஓடும் சின்னஞ்சிறு குருவிகளும், நந்தவனத்திலிருந்து ஜிவ்வென்று பறந்து சென்று அமரும் கிளிகளும், அமைதி நிறைந்த அந்த அரண்மனை கூடத்திலும் அறைகளிலும் பூரண சுதந்திர நடமாடும். கூடங்களில் தொங்கும் அழகு நிறைந்த விலங்குகளின் மேல் தங்கள் கூடுகளை கட்டியிருக்கும். தூண்களின் மூலைகளில் செய்யப்பட்டுள்ள சிற்ப வேலைப்பாடுகளிலும், கர்ஜித்து பாயும் புலி சிற்பத்து வாயிலிலும் கூடுகளை கட்டி கீச் கீச் என்று கத்தி தங்கள் ஆட்சி முறையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும். அந்த குருவிகள் கூட அன்று வியப்புடன் உயர் அமர்ந்து பார்த்தன. பணியாட்கள் சுறுசுறுப்பாக மஞ்சங்களை துடைத்துக் கொண்டிருந்தனர். பொழுதி படிந்திருந்த இருக்கைகளில் தூசுகளை போக்கிக் கொண்டிருந்தனர். சாளரத்தின் திரை சீலைகள் புதிதாக மாற்றப்பட்டன. மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்பட்டு வெளியில் நிறைந்திருந்த ஒளி உள்ளே புக வசதி செய்து தரப்பட்டது. அந்த அரண்மனை கூடம் புத்துயிர் பெற்றுவிட்டது. வானதியும் என்பவள்ளியும், பெரிய பஞ்சவன் மாதேவியும் சிறியவளுமாக ஒருவருக்கு ஒருவர் நலன் விசாரித்துக் கொண்டதாலும், முகமன் கூறி கொண்டதாலும் எழுந்த கலகலவென்ற ஒளி பறவைகள் அதிகாலையில் எழுப்பும் ஒளியையும் மிஞ்சியது. பெண்களின் குரலில் இயற்கையாக உள்ள கீச்சு ஒளியும் அவ்வப்பொழுது எழும் சிரிப்பு ஒளியும் அந்த அரண்மனையில் இவ்வளவு நாள் இல்லாத கலகலப்பை ஊட்டின. கலகலப்பு புதுமையை அளித்தது. அந்த புதுமையால் பறவைகள் வியந்தன போல் பணிப்பெண்களும் வியந்தனர். அவர்களிடமும் உற்சாகம் எழுந்தது. தனியே அமர்ந்து ஏட்டு சுவடிகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சைவ மூதாட்டியார் செம்பியன் மாதேவி அந்த கூடத்திற்கு வந்தார். மூதாட்டியார் வந்தவுடன் கட்டுப்பாடியின்றி பேசியும் நகைத்துக் கொண்டிருந்த பெண்கள் சற்றென்று அமைதியூற்றனர். பட்டத்து அரசி லோகமாதேவி செம்பியன் மாதேவியாரை அணுகி, கொடும்பாளூர் இளவரசி வந்திருக்கின்றாள் என்றாள். இன்பவள்ளியை சூழ்ந்து கொண்டு இரண்டு பஞ்சவன் மாதேவியாரும் அவளது தோற்றத்தையும் இரண்ட பார்வையையும் பார்த்து வியந்து நின்றவர்கள் மூதாட்டியார் வந்தவுடன் அவளிடமிருந்து நகர்ந்து சென்றனர். வானதியும் மூதாட்டியார் அருகே வந்தாள்.
இந்த கூடத்தில் வெளிச்சமே போதவில்லை. உதயமாகி 2 நாழிகை ஆகியும் இன்னும் இருள் கவிந்தது போல் இந்த இடம் இருக்கிறதே
என்று தனக்குள் முணுமுணுத்தவாறு,
கல்யாணி தேவியும் வந்திருப்பதாக கூறவில்லையே
என்று கேட்ட வண்ணம் கல்யாணி தேவியின் அருகே சென்றார். செம்பியன் தேவியை விட ஓரிரு வயது சிறியவர்தான் கல்யாணி தேவியார். எனினும் செம்பியன் மாதேவியாருக்கு கல்யாணி தேவியின் மீது மதிப்பு மரியாதையும் உண்டு. பல ஆண்டுகள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. குந்தவையோடு காஞ்சி பொன் மாளிகையிலே வசித்து வந்தார்கள். எனினும் இருவர் உள்ளத்திலும் மற்றவரை பற்றிய நினைவு இருந்து கொண்டே இருக்கும். செம்பியன் மாதேவியார் சைவப்பற்று மிகுந்து சிவத்தொண்டு செய்து செங்கற்களாலான கோயில்களை கற்றளிகளாக மாற்றிய வண்ணம் தொண்டாற்றும் போது, கல்யாணி தேவியார் காஞ்சியில் குந்தவைக்கு துணையாக இருந்து அவள் துயரம் போக்க பழங்கதைகளை பேசிய வண்ணம் இருப்பார்கள். இப்போது நினைவு கல்யாணி தேவியாருக்கு செம்பியன் மாதேவியாரிடமே இருந்தது. கண்களில் நீர் தழும்பி ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு அந்த காட்சியைக் கண்டு மற்ற இளம் பெண்கள் மௌனமாக நின்றனர். செம்பியன் மாதேவியார் தன்னிடம் இருந்த விபூதி பேழை நின்று திருநீர் எடுத்து கல்யாணியிடம் அளித்த போது கல்யாணி கூறினாள்,
தினமும் காலையில் நான் காஞ்சியில் திருநீர் அணியும் போது உங்களையே நினைத்துக் கொள்வேன். அடிக்கடி குந்தவையை கேட்பேன், எப்போது தஞ்சைக்கு செல்ல போகிறோம்
என்றாள். அந்த குரலில் முதுமையின் தடுமாற்றத்தோடு பிரிந்தவரை மீண்டும் காணும் போது ஏற்படும் தழுதழுப்பும் இருந்தது. குந்தவை என்றவுடன் செம்பியன் மாதேவியார் திரும்ப சுற்றும் முற்றும் பார்த்தார்.
ஆமாம், குந்தவை எங்கே? குந்தவை, குந்தவை
என்று குரல் கொடுத்தார். பிறகு,
குந்தவை, உன் பாட்டி கூப்பிட்டு தான் நீ வர வேண்டுமா? உன் வேதனை எல்லாம் தீரும் நாள் வந்துவிட்டதம்மா. வா, இந்த பிரசாதத்தை வாங்கிக்கொள். உனக்காக பல நாட்களாக சேமித்து வைத்திருக்கும் காயரோகணரின் பிரசாதம் இது
என்று கூப்பிட்ட போதுதான் அங்கே இளைய பிராட்டியார் இல்லை என்பதை எல்லோரும் உணர்ந்தனர். இளைய பிராட்டியார் எங்கே, இளைய பிராட்டியார் எங்கே என்று எல்லோரும் கேட்டனர். இளைய பிராட்டி மதுரன் கண்டரனிடம் பேசிவிட்டு சிவனடியாரை காண சென்றது வானதிக்கு தெரியாது, இன்பவள்ளிக்கும் தெரியாது. குந்தவை எங்கே எங்கே என்று ஒரு கணம் அங்கே பரபரப்பு நிகழ்ந்தது.
அக்கா எங்களோடு தான் வந்தார்கள், ஆனால் அரண்மனை முன் மண்டபத்திற்கு நுழைந்த பிறகு நான் பார்க்கவில்லை
என்றாள் வானதி. அந்த சமய மதுரன் கண்டரன் விரைந்து அங்கு வந்தான். வந்தியத்தேவனை பழுபட்டரையரும் மற்றவர்களும் அழைத்து செல்வதை அவன் கண்டுவிட்டான். தானும் அவர்களோடு அரசரிடம் செல்ல எண்ணினான். ஆனால் வந்தியத்தேவனின் விடுதலையை பற்றிய மகிழ்ச்சிகரமான செய்தியை பழுபட்டரையர் மகளிடமும் தன் பாட்டியாரிடமும் தெரிவித்து விடுவோம் என்பதற்காக பரபரப்போடு வந்தான்.
பெரிய பழுவேட்டரையரின் மகள் பஞ்சவன் மாதேவி என்றும், வந்தியத்தேவன் விடுதலைக்கு பெரிதும் காரணமானவள். வந்தியத்தேவன் விடுதலை அடைந்து விட்டான் என்பதை அறிந்தால் அவள் பெரிதும் மகிழ்வாள்
என்ற எண்ணத்தில் கண்டரன் விரைந்தான். கூடத்தில் பெண்கள் அனைவரும் கூடியிருப்பதை கண்டதும் சற்று திகைத்த கண்டரன்,
தன் பாட்டியாரை பார்த்து சற்று தைரியமடைந்து வல்லவரையர் வந்தியத்தேவனை பாதாளசிறையில் நின்று விடுதலை செய்துவிட்ட செய்தியை அவரிடம் தெரிவித்தான்.
பார்த்தீர்களா, இனி நல்ல காலம்தான் என்று குந்தவைக்கு கூறினேன். ஆண்டவன் திருவருள் இருந்தால் எத்தகைய இடரையும் வெல்லலாம். இப்படித்தான் வாகிச பெருமானுக்கு துன்பம் வந்தது. அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுனை ஆவது நமச்சி வாயமே என்று ஆண்டவனை பாடி தொழுதார். குந்தவைக்கு எந்த குறையும் வராது
என்று கூறிய செம்பியன் மாதேவியார் சற்று நேரம் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு கண்டரன் அமுதனை நோக்கி,
நானும் அந்த வல்லத்து பிள்ளையை பார்க்க வேண்டுமே
என்றார். கண்டரன் அமுதன் நினைவு அப்போது அங்கு இல்லை. அமைதியோடு இருந்த அவன் உள்ளத்தில் இப்போது பலவித சிந்தனைகள் அலைமோதி கொண்டிருந்தன. இளைய பிராட்டியார் சிவனடியாரை காண சென்றிருப்பது இங்குள்ளவர்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பரபரப்போடு தேடுகின்றார்கள்? அவன் கண்கள் அங்கிருந்தவர்கள் பக்கம் மெல்ல வட்டமிட்டன. குடும்பாளூர் இளவரசியை அவன் அறிவான். மற்றொரு பெண் யார் என்று யோசித்தான். காஞ்சியின் நின்று வந்த பணிப்பெண்ணாக இருக்கலாம், இருக்காது. அப்படி இருந்தால் குந்தவை ஏன் அவளை பற்றி தனக்கு கூறினாள்? நீ எப்படி நன்றாக பாடுகிறாயோ அப்படி நன்றாக ஆடவல்லவள் என்று அந்த பெண்ணை பற்றி கூறினாளே. அப்பொழுது அவளை சரிவர காண துணிவு இல்லை. இப்போது அவன் பெண்கள் கூட்டத்தினிடையே அங்குமிங்கும் நடக்கும் போது அவளுடைய தோற்றம் அவன் மனத்திலே மெல்ல பதிந்தது. அவள் சாதாரண பணிப்பெண் அல்லள். இந்த நாட்டிலே பூத்த மலரும் அல்லள் அவள். அவளது வனப்பை மற்றொரு முறை காண வேண்டும் போல் இருந்தது. காணவும் துணிவில்லை. மூதாட்டியார் அளித்த திருநீற்றின் மனம் அவன் நாசி வரையில் புகுந்து ஒரு கணம் அவன் மனசலனத்தை தணித்தது. இப்போது செம்பியன் மாதேவியார் கேட்டது அவன் செவிகளில் வீழ்ந்தது. வள்ளத்து பிள்ளையை காண வேண்டுமே என்று செம்பியன் மாதேவியார் கேட்டாரே என்று அவர் கவனம் இப்போது இன்பவள்ளியின் பக்கம் சென்றது.
வானதி, இந்த குழந்தை யார்? புதுமுகமாக இருக்கிறதே
என்று கேட்டவாறு திருநீர் எடுத்து அவளுக்கு அளித்தாள். மனித நடமாற்றமற்ற காணகத்தினின்று தவறி ஓடி வந்த மானை போன்று இன்பவள்ளி மருண்ட விழிகளோடு அங்கு நடமாடினாள். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மனித உருவும் அவளுக்கு விசித்திரமாக தோற்றமளித்தன. தஞ்சை அரண்மனை என்றவுடன் அவளுக்கு தன் தாயின் நினைவு வந்தது. தாயின் முகம் அவளுக்கு நினைவில்லாவிடனும் தாய்ப்பட்ட துயரத்தையும் வேதனையையும் அவள் மறந்து விடவில்லை. தஞ்சை அரண்மனையை சேர்ந்த அரசகுமாரர் தானே தன் தாயின் துயரத்துக்கு எல்லாம் காரணம் என்ற நினைவு அவளை வந்தடைந்தது. செம்பியன் மாதேவி அளித்த திருநீற்றை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு கூட இல்லாமல் சைவ மூதாட்டியாரை உற்று நோக்கியவாறு இருந்தாள். அந்த திருமுகத்தில் புரிய முடியாத தனி கவர்ச்சி இருப்பதை அவள் அறிந்தாள். அந்த மூதாட்டியார் பேசும் ஒவ்வொரு சொல்லும் தெய்வ மனம் பரப்புவதை அவள் உணர்ந்தாள். அதிக வயது ஆகியும் அவரது சொற்களிலே ஏன் சற்று முன்னர் பாடினாரே அந்த பாடலிலே கூட அழுத்தம் நிறைந்திருப்பதை அவள் தெரிந்து கொண்டாள். இன்பவள்ளி யார் என்று எப்படி அறிமுகப்படுத்துவது என்று வானதிக்கு புரியவில்லை. வந்த இடத்தில் சற்றென்று பிறர் கவனத்தை அவள் ஈர்த்து விடுகின்றாளே என்று வானத்தை எண்ணினாள். இளைய பிராட்டியின் முழு அன்பும் இன்பவள்ளியின் மீது படிந்து விட்டது என்பதென்றோ வானத்தியின் மனத்தில் சஞ்சலத்தை ஊட்டியிருந்தது. இன்பவள்ளிக்கு இளைய பிராட்டியார் எந்த ஸ்தானத்தை அளிக்கின்றார்? பணிப்பெண்ணாக அவளை சேர்த்திருக்கின்றாரா? தோழியாக கொண்டிருக்கின்றாரா? அனாதையாயிருப்பதால் அபிமானமாக வளர்க்கப் போகின்றாரா? நாட்டிய கலையில் சிறந்திருப்பதால் அவள் மீது மதிப்பும் பூண்டு விட்டாரா? இப்பொழுது மூதாட்டியார் கேட்கும் போதுதான் என்னவென்று கூறுவது என்று குழம்பினார்.
இந்த குழந்தையின் முகச்சாயல் எனக்கு யார் நினைவையோ அளிக்கிறது
என்று மூதாட்டியார் கேட்டார். நெஞ்சுளர்ந்தது. என்ன கூறுவது தன்னை பற்றி என்று புரியாது நின்று கொண்டிருந்த இன்பவள்ளி மெல்ல,
என் பெயர் இன்பவள்ளி என்றாள்.
மதுரன் செவிகளில் அந்த சொல் இன்பமாக விழுந்தது.
இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான்.
இதென்ன பாட்டியார் சொல்கின்றார்கள்? இவள் முகம் யார் முகத்தை நினைவுபடுத்துகிறது என்று யார் முகமாயிருக்கலாம் என்ன என்று மதுரனும் சற்று யோசித்தான். எந்த பெண்ணின் முகத்தையும் கூர்ந்து கவனிக்காத அவன் எப்போதாவது எந்த பெண்ணின் முகமாவது அவனுக்கு நினைவுக்கு வரும் என்றால் நடராஜர் விக்கிரகத்தின் ஓரமாக அருள் வடிவாக நிற்கும் சிவகாமி அம்மையின் முகம்தான் அவனுக்கு தோன்றும். இது எல்லாம் என்ன விசாரம்? தன் பணி என்ன? தன் செயல் என்ன? தன் குறிக்கோள் என்ன? தான் வந்து நிற்கும் இடம் எங்கே? சற்றென்று அவனை வெட்கம் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் விடுதலையை குறித்து பாட்டியாரிடம் கூறிவிட்டு அரசரிடம் விரைந்து செல்ல எண்ணிய அவன் அந்த புறத்திலே நின்று விட்டானே. இன்னும் சற்று நேரம் அங்கேயே நின்றால் மற்ற கவனங்கள் எல்லாம் சிதறி போக வேண்டியதுதான். பாட்டியார் வந்தியத்தேவனை காண வருகின்றேன் என்றார்களே. அரசாங்க நினைவே இராமல் எப்பொழுது திருப்பணி நினைவு மேலிட்டிருக்கும் பாட்டியாருக்கு வல்லவரையரை சந்திக்க வேண்டும் எனும் ஆவல் ஏற்படுகிறது என்றால் தான் மட்டும் அவ்வுணர்வு மங்கியவனாயிருக்கலாமோ? ஆனால் செம்பியன் மாதேவியார் வல்லவரையரை சந்திக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்களே அன்றி அடுத்த கணம் தன்னை காண வெளியே காத்திருக்கும் ஊர் சபையாரோடு பேசப் போய்விட்டார். கோயில் பூசைக்கு உரிய நிபந்தனைகளை அளிப்பது, பழைய கோயில்களை பழுது பார்க்க பொருள் அளிப்பது, முன்பே கற்றளியாக மாற்றப்பெற்ற கோயில்களின் நடைமுறையை பற்றி விசாரித்து அறிவது என்று அந்த மூதாட்டியாரின் பணிகள் ஓய்வு ஒழிவின்றி இருக்கும். கோயில் சொத்தை சரியான முறையில் நிர்வகிக்கவில்லை எனும் புகார்கள் பல வரும். அவற்றை விசாரிக்கும் போதுதான் மூதாட்டியாரின் மனம் நோகும். இறைவனது பொருளையும் கவர நினைக்கின்றார்களே என்று வருந்துவார். கண்டரன் அமுதனும் பல வேளைகளில் உடன் இருப்பார். மூதாட்டியார் வல்லவரையரை காண வராது வேறெங்கோ செல்வதறிந்த கண்டரன் அமுதன் அவ்விடத்தில் மேலும் இல்லாமல் தன் தந்தை அரசர் வீற்றிருக்கும் மேன்மாடம் நோக்கிச் சென்றார். வந்தியத்தேவன் தான் காண்பதை நடப்பதை இன்னும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடவில்லை.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.